அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 30 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். பாரிஸில் இன்று சீதோஷ்ண நிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாடு ஆரம்பமாகி இருக்கும் நிலையில், மாசு ஏற்படுத்தும் உமிழ்வுகளை கட்டுப்படுத்தும் விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்த ஒரு பேட்டி.
உலக நாடுகள்லாம் செஞ்சிருச்சு, ஆனா நாங்க குறைச்சிக்க முடியாது சொல்லதான் சரி வருஷமா இருக்க முடியாது. நிச்சயமாக இந்தியாவும் வந்து தன்னுடைய வந்து கார்பன் எமிஷன் குறைச்சுதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய இன்னைக்கு உலகத்துல டாப் 6 கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் இருக்குது, அதிகமான கார்பனை வெளியிடக்கூடிய நாட்டுல.
தேசிய கீதத்தை பாடும்பொழுது எழுந்து நிற்காமல் இருந்த ஒரு குடும்பத்தினர் மும்பை திரையரங்கில் மற்றவர்களால் வெளியேற்றப்பட்ட காட்சியை காட்டும் காணொலி பரவிய நிலையில், தேசிய கீதம் பாடும்பொழுது எழுந்து நிற்க வேண்டியது கட்டாயமா என்பது குறித்து முன்னாள் நீதிபதி சந்திரு தெரிவிக்கும் கருத்து.
தேசிய கௌரவ சட்டம், தேசிய சின்னங்களுக்கு அவமதிக்கிற தடுப்பு சட்டம்ங்கிற சட்டத்துல வந்து தேசிய கீதம் வந்து அவமதிச்சாதான் குற்றம். அவருடைய தேசிய கீதத்தை பாடல, தேசிய கீதம் வந்து பாடும்போது எழுந்து நிற்கல அப்படிங்கிறது வந்து குற்றமாகாது.
பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
புவி வெப்பமடைவதை மட்டுப்படுத்துவதில் பாரிஸில் நடைபெற்று வரும் ஐநாவின் காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார்.
Nearly 200 nations have assembled here this week. A declaration that for all the challenges we face, the growing threat of climate change could define the contours of this century more dramatically than any other. And what should give us hope that this is a turning point?
புவி வெப்பமடையும் பிரச்சினை உருவானதில் அமெரிக்காவுக்கு பங்கு உள்ளது என்பதை தாங்கள் அறிந்துள்ளதாகவும், அது தொடர்பில் பொறுப்புடன் கூடிய நடவடிக்கையை எடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் மாநாட்டில் எட்டப்படும் எந்த ஒரு உடன்பாடும் ஏழை நாடுகளுக்கான உதவிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அந்த மாநாட்டில் கூறினார். இதேவேளை எட்டப்படும் எந்த உடன்பாடும் சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறுகிறார்.
சிரிய நாட்டு வானிலையில் ரஷ்ய ராணுவ விமானம் ஒன்றை துருக்கி நாடு கடந்த வாரம் சுட்டுவீழ்த்திய சம்பவம் தொடர்பாக மன்னிப்பு கோர துருக்கி மறுத்திருக்கிறது. துருக்கிய பிரதமர் மெஹ்மெட் டவட்டோகுலு கருத்து வெளியிடும் போது, இது துரதிருஷ்டவசமான சம்பவம்தான், ஆனாலும் தனது வான் எல்லைகளை பாதுகாக்கும் உரிமையும் கடமையும் துருக்கிக்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டார். ரஷ்யா விடுத்திருக்கும் அறிக்கையில் துருக்கியின் நடவடிக்கை முதுகில் குத்துவது போன்றது, எனவே துருக்கி மன்னிப்பு கோரித்தான் ஆக வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. துருக்கி எதிராக மேலும் பொருளாதார தடைகளை ரஷ்யா நடைமுறைப்படுத்துவது பற்றி இப்போது ஆராய்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ரமாடி நகரை மீட்கும் நடவடிக்கையை தாங்கள் தொடங்கும் முன்னர் நகரின் மையப்பகுதியில் உள்ளவர்களை வெளியேறுமாறு ஈராக்கிய ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்து 24 மணி நேரத்தில் ரமாடியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு கூறி விமானத்திலிருந்து துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டன என்று பாதுகாப்பு வட்டார தகவல் ஒன்று பிபிசியிடம் தெரிவித்தது. இதே செய்தி தேசிய தொலைக்காட்சியிலும் அறிவிக்கப்பட்டது. நகரின் தெற்கு பகுதியில் ராணுவம் கைப்பற்றியுள்ள ஒரு பகுதியில் இருக்கும் வழியின் மூலம் மக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரமாடி நகரை 3 வழிகள் மூலம் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்த தாங்கள் தயாராகி வருவதாக ஈராக்கிய ராணுவம் கூறுகிறது. இந்த ஆண்டு மே மாதம் அந்நகர் ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் வந்தது.
சீனாவோடு ஒரு நல்லுறவு நடவடிக்கையாக சிறையிலிருந்த ஒற்றர்களை தாங்கள் பரிமாறிக்கொண்டதாக தாய்வான் அறிவித்திருக்கிறது. சுமார் 60 கால இடைவெளிக்கு பின்னர் முதல் தடவையாக இம்மாத ஆரம்பத்தில் இரு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சந்திப்புக்கு சற்று முன்னர் இந்த கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவில் 9 காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த தாய்வான் நாட்டு ராணுவ ஒற்றர்கள் இருவரை சீன அரசாங்கம் அக்டோபர் மாதத்தில் விடுதலை செய்தது. அதேபோல தாய்வானும் தாங்கள் பல வருட காலமாக தடுத்து வைத்திருந்த சீன ஒற்றர் ஒருவரை மன்னித்து விடுவித்தது. சீனாவில் உள்நாட்டுப் போர் நடைபெற்றதைத் தொடர்ந்து 1949 ஆண்டில் சீனாவும் தாய்வானும் தனித்தனியாக பிரிந்து சென்றன. ஆனாலும் சீன பெருநிலப்பரப்பில் தாய்வான் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சீனா வற்புறுத்தி வருகிறது.
சர்வதேச விமர்சனங்களை மீறி தென் துருவ பகுதியில் திமிங்கல வேட்டையை முன்னெடுக்கும் கப்பல்கள் நாளை செவ்வாய்க்கிழமை பயணிக்கும் என்று ஜப்பான் அறிவித்துள்ளது. ஐநாவின் மிக உயர்ந்த சட்ட அமைப்பின் உத்தரவையும் மீறி ஜப்பான் 3 கால பயணத்தை தொடங்குகிறது.
மத்திய அமெரிக்க குடியரசு நாட்டின் தலைநகர் பெங்குயிக்கு விஜயம் செய்த போப்பரசர் பிரான்சிஸ் பெங்குயில் முற்றுகையிடப்பட்டிருந்த பள்ளிவாசல் ஒன்றுக்கும் விஜயம் செய்தார். ஆண்டவனின் பெயரால் வன்முறைகள் நடத்தப்படுவதை அவர் கண்டனம் செய்ததோடு காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்க மனப்பான்மை, வன்முறைகள் ஆகியவற்றை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்கள் என்றும் வெறுப்புணர்ச்சி கைவிடப்பட வேண்டும் என்றும் பாப்பரசர் கோரிக்கை விடுத்தார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் பாரிஸில் இன்று ஆரம்பித்திருக்கும் சீதோஷ்ண நிலை மாற்றம் குறித்த ஒரு பேட்டி. இந்த சர்வதேச மாநாடு ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் மாசு ஏற்படுத்தும் உமிழ்வுகளை கட்டுப்படுத்தும் விஷயத்தில் இந்தியா இந்த சீதோஷ்ண நிலை மாற்றத்துக்கு பொறுப்பல்ல, அதன் விளைவுகளைத்தான் அது அனுபவிக்கிறது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பிரதமரின் இந்த நிலைப்பாடு சரியானதுதானா என்று பூ உலகின் நண்பர்கள் என்ற சுற்றுச்சூழல் தன்னார்வ அமைப்பின் ஆர்வலர் சுந்தரராஜன் அவர்களை கேட்டேன்.
இந்தியா காரணம், இந்தியா மட்டும் காரணம் கிடையாது, இந்தியா வளர்ந்த நாடுகள்லாம் முக்கியமான காரணம். அது ரொம்ப தெளிவாக வந்து காமன் பட் டிஃபரன்ஷியேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான், ஆனால் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வேற வேறையான ஒரு பொறுப்புகள் இருக்குன்னு சொல்றதா சிபிடிஆர்னு சொல்றாங்க. அதாவது வளர்ந்த
நாடுகள் பட் டிஃபரன்ஷியேட்டட், அதாவது நமக்கு பொதுவான இலக்குகள் இருக்கு, பொதுவான பொறுப்புகள் இருக்கு, ஆனால் அந்த பொறுப்பின் அளவு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமானது அப்படிங்கிறது தான் அந்த கருத்து. அதை வந்து ஒரு நியாயமான நிலைப்பாடு தான் நினைக்கிறீங்களா?
அதாவது நீங்க வந்து வளர்ந்த நாடுகள்லாம் செஞ்சிருச்சு, ஆனால் நாங்கள் குறைச்சிக்க முடியாதுன்னு சொல்லதான் சரியான விஷயமா இருக்க முடியாது. நிச்சயமாக இந்தியாவும் வந்து தன்னுடைய வந்து கார்பன் எமிஷன் குறைச்சிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய இன்னைக்கு உலகத்துல டாப் 6 கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் இருக்குது அதிகமான கார்பன் வெளியிடக்கூடிய நாட்டுல.
இன்னும் வளர்கின்ற நாடு, வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, இதுல வந்து வறுமை போன்ற பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அந்த சூழல்ல டெவலப்மெண்ட், அதாவது முன்னேற்றம் என்கிற பொறுப்பு வந்து இந்தியாவுக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த சுமையை வந்து இந்தியாவின் மீது அதிகமாக வைக்கக்கூடாதுங்கிற வாதம் இந்தியாவால் வைக்கப்படுது. அந்த முன்னேற்றத்துக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்குமான இந்த நெருக்கடி அல்லது முரண்பாடு, அது வந்து ஒரு நியாயமான பிரச்சனை தான் என்று நீங்கள் கருதவில்லையா?
அதாவது வளர்ந்த நாடுகள் செய்த தவறையே இந்தியா செய்யும் அப்படின்றது வந்து சரியான ஒரு நிலைப்பாக இருக்க முடியாது. அது வந்து நம்ம வந்து நிச்சயமா மறுபரிசீலனை செய்துதான் ஆகணும். நம்ம வந்து இப்ப என்ன பண்ணோம்னா, நாங்க வந்து நிச்சயமாக வந்து எங்களுடைய எமிஷனை குறைச்சிக்கிறோம், ஆனால் அதுக்குரிய தொழில்நுட்பத்தை உரிய விலையில் கம்மியான விலையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வளர்ந்த நாடுகளுக்கு நம்ம இருக்கதான் சரியான விஷயமா முடியும். அப்படிதான் வருகிறோம். நீங்க வந்து நான் வந்து கண்டிப்பா பொல்யூட் பண்ணுவேன், நான் வந்து இந்த பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வந்து வளர்ந்த நாடுகள்லாம் தப்பு பண்ணிச்சோம், அப்பதான் நாங்களும் அதே தப்ப திருப்பியும் செய்வோம் அப்படின்னு சொன்னா சரியான நிலைப்பாட இருக்க முடியாது. ஏன்னா வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ், இதுதான் கடைசி வாய்ப்பு. நாம வந்து இந்த பூமி வந்து 2 டிகிரி மேல வெப்பம் கூடாம இருக்கான லாஸ்ட் சான்ஸ் வந்து இந்த பாரிஸ் மாநாடு தான். இந்த பாரிஸ் மாநாட்டுல லீகலி பைண்டிங் எமிஷன்ஸ் டிக்ளேர் பண்ணா மட்டுமே நாங்க வந்து தப்பிக்க முடியும். சும்மா INDCs இன்டென்ஷன்ஸ் இருக்குது நாங்க குறைச்சிக்கிறதுக்கு, நாங்க வந்து அப்படி செய்வோம் இப்படி சொன்னா வெறுமனா வெறும் வாக்கு வருவன ஒரு வாக்கா இல்லாம லீகலி பைண்டிங் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தா மட்டுமே இந்த பூமி தப்பிக்க முடியும்.
அந்த மாதிரி சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துகின்ற எமிஷன்ஸை வந்து நீங்க ஒத்துக்கிட்டா கூட அதை அமல்படுத்துறதுங்கிறது எளிதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, நம்ம கஷ்டமான வேலை தான். அதாவது நம்ம வந்து லீகலா டாக்குமெண்ட் சைன் பண்றது இங்க வந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா சீமா வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா செஞ்சுதான் ஆகணும். நம்ம அதிகமாக கோஸ்டல் பெல்ட் உள்ள நாடு, 1வது கண்ட்ரிஸ் இந்தியா, 7200 கிலோமீட்டர் நம்ம வந்து கோஸ்டல் லைன் இருக்கு. சோ இதை நீங்க வந்து சீ ரைஸ் இன்க்ரீஸ் ஆகட்டும், இல்ல லைவ்லிஹுட் டெபினிஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நிச்சயமாக நம்மளை பாதிக்கும். நீங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து இந்தியா ஏற்படும் பொழுது நாம வந்து எப்படி பொறுப்பேற்காம இருக்க முடியும், அது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி எல்லாம் பண்ண முடியும்? நிச்சயமாக நாம வந்து இந்த ஹோல் ஹியூமானிட்டி இஸ் அண்டர் கிரைசிஸ். சென்னையில வந்து 3.5 மணி நேரத்துல 16 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதாக வரலாறே கிடையாது. நீங்க இதே நடக்குதுன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட் வந்து இனிமே அதிகம் நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். மும்பைல வந்து நடந்தது, 2 வருஷமா உத்தராஞ்சல் நடந்தது, எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் லிங்க் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட சூழலில் அதிகமாக பாதிக்கப்பட போற நாடு இந்தியா தான். அப்ப நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதுக்காக வளர்ந்த நாடுகளுக்கு பொறுப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். வளர்ந்த நாடுகள் தான் அதிகமான பொறுப்பு இருக்கு. வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவங்களுடைய பேட்டன்ட் டெக்னாலஜியை இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு அதிகமான விலைக்கு கொடுக்க, அதிகமான ராயல்டி வச்சு கொடுக்கறதுக்காக முயற்சிகளை பண்றாங்க. அது நிச்சயம் ஏற்றுக்கவே முடியாது. அது வளர்ந்த நாடுகள் தெரிஞ்சுதான் அவங்க பண்ண தப்புக்கு இந்த மாதிரி ஒரு ரெனியபிள் டெக்னாலஜிஸை, கிரீன் டெக்னாலஜிஸை வந்து இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இந்த பேட்டன்ட் ஐபிஆர் இதெல்லாம் தாண்டி நிச்சயமாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு வளர்ந்த நாடுகளுக்கு இருக்குது. அதே சமயத்தில் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதான் சொல்றது
பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தர்ராஜன். இனி தமிழக குறிப்பு ஒன்று. இந்திய உச்சநீதிமன்றம் இடதுசாரி பாடகர் கோவனை உயர்நீதிமன்றம் பிணையில் போக அனுமதித்ததை எதிர்த்து தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களுடன் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
இடதுசாரி பாடகர் கோவனை தமிழக போலீஸ் காவலில் எடுப்பதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்ததற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனுவை இந்திய உச்சநீதிமன்றமும் இன்று திங்கட்கிழமை தள்ளுபடி செய்தது. கோவனை இரண்டு நாள் போலீஸ் காவலில் எடுக்க அனுமதி கோரி தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்ராஹிம் கலிஃபுல்லா மற்றும் யூ லலித் ஆகியோரை கொண்டிருந்த அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போது தமிழக அரசின் இந்த கோரிக்கையில் அவர்களுக்கு சாதகமான ஒன்றையும் காண முடியவில்லை என்று கூறிய அந்த அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மது ஒழிப்பு பிரச்சார பாடல்களை பாடி தமிழக அரசால் கைது செய்யப்பட்டிருந்த இடதுசாரி பிரச்சார பாடகர் கோவன் தன்னை போலீஸ் காவலில் எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்று ஜாமீனில் வெளியில் வந்துள்ளார். அதை எதிர்த்தே தமிழக அரசு தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமிழக அரசின் டாஸ்மாக் மூலம் நடத்தப்படும் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தியும் மாநில முதல்வர் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தும் தான் சார்ந்திருந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் மூலமாக பாடல்களை கோவன் பாடி வந்தார். ஜாமீனில் அவர் தற்போது வெளிவந்துள்ள சூழலில் திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கோவன் வரும் டிசம்பர் மாதத்தில் மது ஒழிப்பிற்காக ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தப்போவதாகவும் அதற்கு ஆதரவு கோரி அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருவதாகவும் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவின் மும்பை நகரில் திரையரங்கு ஒன்றில் தேசிய கீதம் பாடப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எழுந்து நிற்க மறுத்ததாக கூறப்படும் ஒரு குடும்பத்தினரை மற்றவர்கள் திரையரங்கிலிருந்து வெளியேற்றியதாக வந்த ஒரு காணொளி, தேசிய கீதம் பாடப்படும் பொழுது எழுந்து நிற்பது சட்ட ரீதியாக கட்டாயமானதா என்ற கேள்வியை பலரது மனதில் எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்களை கேட்டார் ஜெகதீசன்.
தேசிய கௌரவ சட்டம், தேசிய சின்னங்களுக்கு அவமதிக்கிற தடுப்பு சட்டம்ங்கிற சட்டத்தில் வந்து தேசிய கீதம் வந்து அவமதிச்சாதான் குற்றம். அவருடைய தேசிய கீதத்தை பாடலை, தேசிய கீதம் வந்து பாடும்போது எழுதி நிற்கலை அப்படிங்கிறது வந்து குற்றம் ஆகாது.
அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற சம்பவங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
என்னை பொறுத்த வரைக்கும் 1961 வருஷம் பிறகுதான் வந்து இந்திய சீனா எல்லை பிரச்சனை வந்த பிறகுதான் வந்து தியேட்டரில் வந்து கட்டாயமாக கடைசியில் தேசிய கீதம் இசைக்கணும்னு ஒரு சட்டம், ஒரு உத்தரவு போட்டாங்க அரசாங்கம். அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து பொது பிரார்த்தனை நடக்கும்போது தேசிய கீத இயக்கணும்னு போட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா பல சினிமா அரங்கங்களில் வந்து அந்த தேசிய கீதம் இயக்கத்துக்கு முன்னாடியே இருந்து எல்லாரும் ஓட ஆரம்பித்தாங்க. எந்த தேசிய கீதத்துக்கும் தேசிய கொடிக்கும் மரியாதை செலுத்தணுமோ அந்த மரியாதை செலுத்துறதுக்கு பதிலாக அவங்கவுங்க அவங்களுடைய பேருந்து பிடிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய பஸ்ஸு காரை பிடிக்கிறதுக்கோ வர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ கௌரவம் உண்டாகிறது போல அகௌரவம் தான் வந்தது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா அரங்கங்களில் வந்து இந்த மாதிரி தேசிய கீதம் போடுறதே தவறுக்குது என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை உணர்ந்து வந்து இப்போ இந்த அந்த உத்தரவு ரத்து பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த தியேட்டர்லையும் அரங்கத்துலையும் இப்படி போடுறது இல்லை. மூணாவது வந்து இதே மாதிரி ஒரு வழக்கு கேரளாவில் ஒரு பள்ளிக்கூட சிறுமிகள், அவங்க வந்து 7வது அட்வென்டிஸ்ட் சபையை சேர்ந்தவங்க, கிறிஸ்துவ சிறுபான்மையினர். அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் தேசிய கீதம் பாடும்போது பாடலை அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை விட்டு விரட்டிட்டாங்க. அதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா தேசிய கீதத்தை வாயசு அசைக்கணுங்கிறதோ இல்லை வந்து அதுக்கு வந்து எழுந்து நின்று மரியாதை செலுத்தணுங்கிறது ஒன்றும் தேவையில்லை. அவமரியாதை செஞ்சாங்களா இல்லை அவமரியாதை செய்யலையாங்கிறதான் பிரச்சனை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்கார்த்தி பீரியடில் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒழிச்ச மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி கருத்து ரீதியான தாக்குதல்கள் நடத்தக்கூடாது. ஒருத்தர் தேசிய கீதத்தை அவமதிக்க கூடாதுங்கிறதா சட்டமே ஒழிய தாங்க முணுமுணுக்கல வாயசைக்கலன்னு. ஏன்னா இந்த 7வது அட்வென்டிஸ்ட் சபையை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய கடவுளை தவிர வேற யாருக்கும் மரியாதை செலுத்த மாட்டாங்க. அதனால அது அவங்களுடைய மத உரிமைன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பு 1984 கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு சட்டம்.
அப்போ இந்திய உச்ச நீதிமன்றம் இது போன்ற பிரச்சனையில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்து அதுதான் இன்று வரை நடைமுறையில் இருக்கும் ஒரு சட்டப்பூர்வ நிலை என்றால் ஏன் வந்து மாநில அரசுகள் குறிப்பாக மகாராஷ்டிராவில் இன்னும் இந்த தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றன, இது தொடர்கிறது, இந்த சர்ச்சை எப்படி நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்க?
இது வந்து புலி சவாரி மாதிரி முதல்ல ஆரம்பிச்ச பிறகு யார் நிறுத்துறதுங்கிற பிரச்சனை ஒரு அது ஒரு கௌரவ பிரச்சனையா மாறுது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் சகிப்பற்ற தன்மையை தான் வெளிப்படுத்துறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எப்படி சிறுபான்மையினர்களை இல்லை மொழி ரீதியாக மத ரீதியாக சிறுபான்மையினர்கள் அல்லது ஜாதி ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே எப்படி தாக்குதலை தூக்கலான்னு அவங்க வந்து ஒரு திட்டமிட்டு செயலிடுறாங்க. நீங்க தான் தமிழ் சினிமாவில் வடிவேல் கேட்குற மாதிரி ரூம் போட்டு யோசிக்கிறாங்க.
அதே சமயத்தில் இன்னொரு தரப்பார் என்ன ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னா, எல்லா நாடுகளிலுமே உலகத்தில் சில விஷயங்கள் புனிதமாக கருதப்படுகின்றன, அதை தேவையில்லாமல் புண்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வாதமும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அந்த வாதத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இப்போ வந்து ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சின்னம் இல்லை ஒரு 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 குறியீடு தேவைப்படுது. அதனால் அதை வச்சுட்டு ஒரு தேசிய உணர்வுல தட்டி எழுப்புறாங்க. அது வந்து அந்த மக்களை ஒன்று சேர்த்துறதுக்கு பயன்படுகிறது. ஆனால் ஒன்று சேர்த்து ஒரு அரசு அமைச்ச பிறகு அதுக்கு சட்டம் போட்டு அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த கௌரவமும் சட்டம் போட்டு வர கௌரவம் அல்ல. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளில் சட்டத்தை வந்து ஒவ்வொருத்தரும் தங்கள் கையில் எடுத்துக்க முடியாது. மரியாதை செலுத்துறதுங்கிறது வந்து ஒரு வந்து உணர்வு பூர்வமான ஒரு நடவடிக்கை, அவ்வளோதான். அதை வச்சு ஒருத்தரை வந்து தண்டிக்கிறதுங்கிறதெல்லாம் எந்த விதத்துலையும் இந்த கௌரவத்தை வந்து பாதுகாக்காது.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சந்துரு. இந்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசு எதிர்க்கட்சியினர் மீது அவதூறு வழக்குகளை தொடர்ந்து போடுவது ஏன் என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீட்டித்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசு இதுபோன்ற அவதூறு வழக்குகளை அதிகம் தொடர்வதற்கான காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது எதிர்க்கட்சிகளின் கடமைதான் என்றும், இதுபோன்ற விமர்சனங்களுக்கு எதிராக கூட அவதூறு வழக்கு தொடர வேண்டிய அவசியம் ஏன் உண்டானது என்பது உள்ளிட்ட கேள்விகளும் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் பிரஃபுலா சி பண்ட் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பாக நடைபெற்ற விசாரணையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏன் இந்த வழக்கில் வாதாட அவசியம் ஏற்பட்டது என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. இந்த கேள்விகளுக்கு தமிழக அரசு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறியுள்ள நீதிபதிகள் விஜயகாந்த் மீதான வழக்கு விசாரணைக்கு வழங்கியிருந்த இடைக்கால தடை உத்தரவை வரும் ஜனவரி 2 வரை நீட்டித்துள்ளது. இந்த வழக்கில் விஜயகாந்த் தரப்பிலான வாதத்தின் போது மக்களின் வரி பணத்தை இதுபோன்ற வழக்குகளில் தமிழக அரசு வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அத்தோடு எதிர்க்கட்சிகளை செயல்பட விடாமல் முடக்கும் நோக்கத்திலேயே தமிழகத்தின் அரசாங்கம் இதுபோன்ற வழக்குகளை அதிக அளவில் தொடுப்பதாகவும் விஜயகாந்த் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர்.
சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை குறிப்புகள். இலங்கையில் வடக்கு கிழக்கில் பொதுமக்கள் நிலங்களில் இராணுவம் பல பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும் சூழலில் இது குறித்த ஒரு ஆய்வறிக்கையை தன்னார்வ அமைப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு வந்து 7 வருடங்களாக போகின்ற போதிலும் இறுதி யுத்த மோதல்கள் இடம்பெற்ற வடமாகாணத்தில் பெருமளவிலான பொதுமக்களின் காணிகளில் இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதாக தொடர்ச்சியாக முறையிடப்பட்டு வந்துள்ளது. இந்த காணிகளை மீட்பதற்காக அரசியல் ரீதியான நடவடிக்கைகளும் நீதிமன்றத்தின் ஊடான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனினும் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டவில்லை. இந்த நிலையில் இந்த காணிகள் தொடர்பாக மாற்றம் என்ற தொண்டு நிறுவனம் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கை ஒன்றை இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டிருக்கின்றன. இந்த அறிக்கை குறித்து மாற்றம் நிறுவனத்தின் இணை இயக்குனர் சிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
அறிக்கை ஆய்வு தரவுகளின் படி முதலாவதாக இராணுவ மயமாக்கல் இக்காணி பிரச்சனைக்கு ஒரு முக்கிய சிக்கலாக உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இராணுவ மயமாக்கல் ஊடாக வடபகுதிகளில் சிங்கள மயமாக்கலும் நடைபெறுவதாக இந்த ஆய்வுகளின் தகவல்கள் கூறுகின்றன. பல தசாப்தங்களாக நடந்த போரினால் காணி பிரச்சனையின் சார்பான இந்த ஆவணப்படுத்தல் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. பலர் ஆவணங்களை இழந்தும் இருக்கின்றார்கள். அதே போன்று சமபேசும் மக்களிடையே இருக்கக்கூடிய சாதி மற்றும் பேச வளமை சட்டங்கள் போன்ற விடயங்களும் காணி பிரச்சனையில் கணிசமான பங்கு வகிக்கின்றதாக கண்டறியப்பட்டுள்ளது.
இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இனம் காணப்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு என்ன வகையான பரிந்துரைகளை இந்த அறிக்கை தெரிவித்திருக்கின்றது?
இந்த அறிக்கையானது இராணுவ மயமாக்கலை இராணுவம் வடக்கிலிருந்து குறைக்கப்பட வேண்டும் என்பதை பரிந்துரைத்திருக்கின்றது. சிவில் நிர்வாகத்தில் பாதுகாப்பு படைகளினுடைய ஈடுபாடுகள் தலையீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. காணி சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற பொதுமக்கள் தாங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை முறையிடுவதற்கான ஒரு உத்தியோகபூர்வ காரியாலயம் தேவை என்று கூறப்படுகின்றது. அதே போன்று பொது கட்டிடங்கள் மக்களினுடைய பாதுகாப்புக்கு குந்தகமான இடங்களிலிருந்து இராணுவங்கள் பின்வாங்கப்பட்டு அவர்கள் இராணுவ முகாங்களுக்கு பொதுசன மக்கள் இல்லாத இடங்களுக்கு போகப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆவணப்படுத்தல் சம்பந்தமாகவும் விசேட செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த விசேட செயலணியில் இந்த விடயங்களை கையாளுவதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று டவுன் மக்கள் மத்தியில் இருக்கின்ற தேச வளமை சட்டத்தில் உள் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இந்த பிரச்சனைகளால் மேலும் உறவுகள் பாதிக்கப்படையாமல் இருப்பதற்கு அவர்களிடையே ஒரு உயர்மட்ட நம்பிக்கைக்குரிய சபை அல்லது பிரஜைகள் குழு உருவாக்கப்பட்டு அவர்களின் ஊடாக இந்த பிரச்சனைகளை ஆய்வு செய்து அது சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது.
என்ஆர் சிங்கம் அவர்கள், இதேவேளை ஐநா மன்றம் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளவர்களின் உரிமை குறித்து வெளியிட்டுள்ள பின்ஹெய்ரோ என்று அழைக்கப்படும் கோட்பாடு இடம்பெயர்ந்தவர்கள் தமது சொந்த காணிகளில் மூழ்குடியேறுவதற்கு உரித்தை பெற்றிருப்பதாக கூறியிருக்கின்றது. அதற்கு அமைவாக இலங்கை அரசு செயற்பட வேண்டும் என்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
மீள்குடியிருப்பு வேண்டி பதியப்பட்ட 2000 பேரின் வழக்குகள் இன்னும் தாமதமடைந்திருக்கும் இந்த நிலையிலே எமது மக்களின் வாழ்வாதாரங்கள் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு அவர்கள் ஏதிரிகளாக எவரோ ஒருவர் காணியில் வீட்டில் ஆதனத்தில் கவனிப்பாரற்று காத்து கிடக்கும் இந்த வேளையிலே சர்வதேச கொள்கை கருத்தான பின்ஹெய்ரோ கொள்கை கருத்தை வலியுறுத்துவதற்காக ஏற்பாடு செய்த ஒரு கூட்டமாகவே எனக்கு தென்படுகின்றது
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பயிலும் சிங்கள மாணவர்கள் இன்று வேலைநிறுத்தம் செய்தனர். இதுகுறித்து மட்டக்களப்பில் இருந்து உதயகுமார்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் சிங்கள மாணவர்கள், சிங்கள மாணவர் ஒருவருக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள விதிமுறை தடை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிங்கள மாணவர்கள் பண்டாரமுலை வளாகத்தில் உள்ள நிர்வாக கட்டிட தொகுதியை முற்றுகையிட்டும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில நாட்களுக்கு முன்பு பல்கலைக்கழக சிற்றுண்டிச்சாலை ஊழியர் ஒருவர் சிங்கள மாணவர் ஒருவரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவனுக்கு நிர்வாகத்தினால் இருவார காலத்துக்கு விதிமுறை தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முடிவு பல்கலைக்கழக ஒழுக்க கட்டுப்பாட்டாளரின் தன்னிச்சையான முடிவு என்கின்றார் சிங்கள மாணவர்கள் சார்பில் பேசிய AKS அத்துக்கொரல. பல்கலைக்கழக சிற்றுண்டிச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தில் இருதரப்புக்கும் இடையில் சமரசம் ஏற்கனவே ஏற்பட்டுள்ளது. அதற்கு பின்புதான் எமது சக மாணவனுக்கு 2 வாரங்களுக்கு இந்த விரிவுரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது நியாயம் அல்ல. பல்கலைக்கழக ஒழுக்க கட்டுப்பாட்டாளர் பழிவாங்கும் வகையில் நடந்து கொள்வதாகவே நாங்கள் கருதுகின்றோம். இது தொடர்பில் நிர்வாகத்துடன் பேச முயன்றாலும் அதற்கு அனுமதி கூட மறுக்கப்படுகின்றது. எனவே குறித்த மாணவன் மீதான விரிவுரை தடை நீக்கப்பட வேண்டும். ஒழுக்க கட்டுப்பாட்டாளர் பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களது கோரிக்கையாகும். எமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை எமது போராட்டமும் தொடரும் என்றார் வர்த்தக பீடத்தைச் சேர்ந்த சிங்கள மாணவரான AKS அத்துக்கொரல. சிங்கள மாணவர்களின் இந்த போராட்டம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்ட போது ஒழுக்காட்டு நடவடிக்கையொன்றின் பேரிலே இம்மாணவனுக்கு 2 வார காலம் விதிமுறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கை தொடர்பில் பல்கலைக்கழக ஒழுக்காற்று சபை கூடி முடிவு எடுக்கும் என்று அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக கிரிக்கெட் தொடர்பான செய்தி. நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் கிறிஸ் கெய்ன்ஸ் நீதிமன்றத்தில் பொய் கூறவில்லை, அதன் மூலம் வழக்கு விசாரணையின் போக்கை தடம் மாற செய்யவில்லை என்று லண்டனில் உள்ள நீதிமன்றம் ஒன்று இன்று தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2012 தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அவர் நீதிமன்றத்திற்கு முன்னர் சத்தியப்பிரமாணம் எடுக்கும் பொழுது பொய்யுரைத்தார் என சதர்க் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தான் ஒருபோதும் கிரிக்கெட் விளையாட்டிலோ அல்லது கிரிக்கெட் தொடர்பான நடவடிக்கைகளிலோ ஏமாற்றியது இல்லை என்று கிறிஸ் கெய்ன்ஸ் தன் மீது சுமத்தப்பட்ட மான நஷ்ட வழக்கின் விசாரணையின் பொழுது கூறினார் என அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் முன்னாள் தலைவர் லலித் மோடி கிறிஸ் கெய்ன்ஸ் போட்டிக்கு முன்னர் முடிவை தீர்மானிக்கும் பந்தய மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் என தனது ட்விட்டர் மூலம் கருத்து வெளியிட்டிருந்தார். அதற்கு எதிராக லலித் மோடி மீது கிறிஸ் கெய்ன்ஸ் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் விசாரணையின் போதே அவர் நீதிமன்றத்தில் பொய் கூறினார் என தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது லண்டனில் உள்ள சதர்க் நீதிமன்றம் கிறிஸ் கெய்ன்ஸுக்கு $130,000 இழப்பீடு அளிக்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. தற்பொழுது இயங்காமல் இருக்கும் இந்தியன் கிரிக்கெட் லீக் போட்டியில் இருந்த சண்டிகர் லயன்ஸ் அணிக்கு தலைவராக கிறிஸ் கெய்ன்ஸ் இருந்தபொழுது அவர் மேட்ச் ஃபிக்சிங்கில் ஈடுபட்டார் என லலித் மோடி தனது ட்விட்டரில் தெரிவித்திருந்தார். அடுத்து டென்னிஸ் செய்தி ஒன்று. உலக அளவில் நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஆடவருக்கான டென்னிஸ் போட்டிக்கு அளிக்கப்படும் டேவிஸ் கோப்பையை பிரிட்டன் அணி நேற்று மாலை வென்றது. இறுதிப் போட்டியில் பிரிட்டன் அணி பெல்ஜியத்தை தோற்கடித்தது. பிரிட்டனின் இந்த வெற்றி குறித்து இந்திய டென்னிஸ் பயிற்சியாளரும் முன்னாள் டென்னிஸ் வீரருமான ஹிதேன் ஜோஷி அவர்களுடன் பேசினேன்.
இது வந்து ஒரு நல்ல நியூஸ். 79 அப்புறம் அவங்க வந்து டேவிஸ் கப் வெற்றி பண்ணிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் இது வரைக்கும் டேவிஸ் கப்ல ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, பிரான்ஸ் அல்ல கண்ட்ரிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி மொனோபலைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஆண்டி மாதிரி ஆட்டம் பார்த்துட்டு அவங்க வந்து டேவிஸ் கப் வின் பண்ணாங்க, அது ஒரு பெரிய விஷயம்.
விம்பிள்டன், பிரெஞ்ச் ஓபன், அமெரிக்கன் ஓபன், ஆஸ்திரேலியன் ஓபன், இப்படி எல்லாம் பணம் ஜெயிக்கிற டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. இதை தவிர நிறைய பிரைவேட் டோர்னமெண்ட்ஸ், ஏடிபி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு டேவிஸ் கப் தனியா நிக்குது.
டேவிஸ் கப் வந்து ஒரு கண்ட்ரியோட கண்ட்ரி காம்படிஷன். இது வந்து 1900 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல வந்து 126 நேஷன் விளையாடினு இருக்காங்க. இது வருஷமா நடக்குது. ஃபுல் வேர்ல்ட் இந்த டேவிஸ் கப்ல ஒரே மாதிரி வராங்க. ஆனா ஏடிபி டோர்னமெண்ட்ல எல்லா நேஷன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே இல்ல. டேவிஸ் கப்ல ஃபுல் வேர்ல்ட் டேக்ஸ் பார்ட் இன் இட். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதுல ஹிஸ்டரி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது டென்னிஸ் ஹிஸ்டரியில. நீங்க டீம் கோசம் ஆடுற சமயத்துல அந்த ப்ரெஷரும், இண்டிவிஜுவல் ஆடுற சமயத்துல அந்த ப்ரெஷரும் வேற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல்ல நீங்க வேணும்னா விட்டுடலாம், பட் டீம்ல வேணும்னா கூட நீங்க விடுவ முடியாது. நீங்க வந்து ஃபைட் பண்ணி இருக்கணும் எண்டு வரைக்கும். அந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்கணும். சோ அது வந்து இந்த டீம் சாம்பியன்ஷிப்ல நீங்க ஜாஸ்தியா பாக்கலாம்.
இப்போ உலக அளவில் நாடுகளுக்கு இடையே ஆடவர் பிரிவில் ரொம்ப பெருமை வாய்ந்ததாக பார்க்குற டேவிஸ் கப்பில் இந்தியாவினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குது?
எவ்வளோ வருஷத்தில் இந்தியா வந்து 3 வந்து டேவிஸ் கப் ஃபைனலில் வந்து இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து 1987 நம்ம ஸ்வீடனோட ஸ்வீடனில் கோத்தன்பர்கில் தோத்துட்டோம். அந்த டைம் நம்ம டீம் வந்து விஜய் அமிர்தா, ஆனந்த் அமிர்தா, ரமேஷ் கிருஷ்ணன், வாசுதேவன், அவங்க மேனேஜர் மிஸ்டர் பிஎல் ரெட்டி, அவங்க எல்லாம் சென்னையிலேருந்து இருந்தாங்க, தமிழ்நாடுலேருந்து இருந்தாங்க. அது ஒரு விஷயம். 1974 விஜய் அமிர்தா, ஆனந்த் அமிர்தா, ஜஸ்ஜித் சிங், சசி மேனன் இந்த மாதிரி ஒரு டீம் கூட வந்து நமக்கு ஃபைனல் எடுத்துட்டு போனாங்க. அந்த சமயத்துல நம்ம சவுத் ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடணும்னு சொன்னாங்க. அதுக்கோசம் நம்ம அந்த சமயத்துல அந்த பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி காரணம் நம்ம அந்த சமயத்துல ஆடல. பட் நம்ம அந்த சமயத்துல கூட 74 நம்ம ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வின் ஆஸ்திரேலியாவோட கல்கட்டால பண்ணிருக்கிறோம், 3-2. அதுல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேம்ஸ் இன் டேவிஸ் கப் ஹிஸ்டரி அந்த டேவிஸ் கப் மேட்ச்ல விளையாடினாங்க. அதுக்கு முன்னாடி 1966-67 கிருஷ்ணன், ராம்நாதன் கிருஷ்ணன், ஜெய்தீப் முகர்ஜி, பிரேம்ஜித் லால், அந்த 3 பேர் வந்து நமக்கு வந்து சேலஞ்ச் ரவுண்ட். அந்த சமயத்துல ஃபைனல் இல்ல, சாம்பியன் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆஸ்திரேலியா வந்து சாம்பியன் இருந்தாங்க. நம்ம வந்து எல்லா கண்ட்ரிஸோட ஆடிட்டு அந்த ஹெராயிக் ஒரு கல்கட்டால செமிஃபைனல் நம்ம பிரேசில் தோக்க வச்சுக்கோ 3-2. அது கிருஷ்ணன் வந்து ஃபைனல் மேட்ச்ல 4th டே வந்து நல்லா ஆட்டம் காமிச்சிட்டு வின் பண்ணாரு. அந்த சமயத்துல நம்ம முதல் வாட்டி அந்த ஃபைனல்ல ரீச் பண்ணி ஆஸ்திரேலியாவோட 4-1 தோத்தோம். சோ இந்த இந்தியா பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி இஸ் எ பிரிட்டி குட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேர்ஃபோர் இந்தியாஸ் ரெப்யூட்டேஷன், டென்னிஸ் வேர்ல்ட்ல நம்ம ரெப்யூட்டேஷன், இந்தியாஸ் ரெப்யூட்டேஷன் ஒரு ஹை லெவல்ல தான் இருந்தது, இப்போ கூட கொஞ்சம் இருக்குது.
சென்னையில் உள்ள டென்னிஸ் பயிற்சியாளரும் விளையாட்டு வீரரும் நிர்வாகியுமான ஹிதேன் ஜோஷி.
விளையாட்டு ரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
புவி வெப்பமடைவதை மட்டுப்படுத்துவதில் பாரிஸில் நடைபெற்று வரும் ஐநாவின் காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டியில் இருக்கும் ரமாடி நகரை மீட்கும் நடவடிக்கையை தாங்கள் தொடங்கும் முன்னர் நகரின் மையப்பகுதியில் உள்ளவர்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு ஈராக்கிய இராணுவம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச விமர்சனங்களை மீறி தென் துருவ பகுதியில் திமிங்கில வேட்டையை முன்னெடுக்க ஜப்பான் முடிவு செய்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.